அன்பு நெஞ்சங்களே, பொருள் நிறைந்த பொங்கல் திருநாட்களில் ஒன்றான காணும் பொங்கல் என்ற நாளை சிறப்பிக்கவிருக்கின்றோம். உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து வளமாக வாழும்படி அவர்களை வாழ்த்துவதற்கென்று உருவாக்கப்பட்ட உறவு நாள் இது.
நமது வத்திக்கான் வானொலி குடும்பத்தினராகிய உங்களை கண்களால் காண முடியவில்லை எனினும் மனக்கண்களால் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு எங்கள் அன்பு வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் புனிதரும் மனிதரே, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். புனிதரும் மனிதரே, இறுதி ஊர்வலம் தந்த உறுதி.
3ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் தந்தை இறந்தபின் அண்ணன் தம்பி இருவருக்கிடையே சொத்து பிரிப்பதில் சண்டை எழுந்தது. அண்ணன் பீட்டர் சொத்தில் பெரும்பகுதியை எடுத்துக்கொண்டார். தம்பி பவுல் சொத்தில் சமமான பங்கு கேட்டு சண்டையிட்டார். அண்ணன் அவரிடம், உனக்கு மிகவும் இளம் வயது, எனவே நீ சொத்தை வீணாக்கி விடுவாய், நீ வயதில் முதிர்ச்சி பெறும் வரை சொத்தை நான் பாதுகாக்கின்றேன் என்று கூறினார். தங்கள் வழக்கை தீர்க்க அவர்கள் இருவரும் நகரத் தலைவரிடம் சென்றனர். போகும் வழியில் ஓர் இறுதி ஊர்வலம் அவர்களுக்கு எதிரே வந்தது. அந்த இறுதி ஊர்வலம் யாருக்கு நடக்கின்றது என்று தம்பி பவுல் கூட்டத்தில் ஒருவரிடம் கேட்டார். இறந்தவர் நகரத்திலேயே பெரும் செல்வந்தர் என்றும், இத்தனை சொத்துக்கும் உரிமையாளர் இன்று தான் உடுத்தியிருந்த துணியோடு மட்டும் கல்லறைக்குச் செல்கின்றார் என்றும் ஊர்வலத்தில் சென்ற ஒருவர் கூறினார். அவர் சொன்ன சொற்கள் இளையவர் பவுல் மனதில் ஆழமான தாக்கத்தை உருவாக்கின. பவுல் ஒரு தீர்மானம் கொண்டவராய் அண்ணனிடம், அண்ணா வாருங்கள், வீட்டுக்குச் செல்வோம், உங்களிடத்தில் சொத்தில் நான் இனி பங்கு கேட்க மாட்டேன், இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இந்த சொத்து எதுவும் வேண்டாம் என்று கூறினார். இளையவர் பவுல் கூறியது போலவே தன் உடைமை அனைத்தையும் அண்ணனிடம் கொடுத்துவிட்டு ஒரு காட்டுப்பகுதியில் யாரும் அறியாத ஓர் இடத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கடுந்தவம் மேற்கொண்டார். அங்கு அவரை இறைவன் பல வழிகளில் காத்து வந்ததாக பல கதைகள் உண்டு. காட்டில் அவர் வாழ்ந்த குகையிலேயே ஒரு புனிதராக உயிர் துறந்தார். கத்தோலிக்க திரு அவை இவரை புனித வனத்து சின்னப்பர் என்ற அடைமொழியுடன் சிறப்பிக்கின்றது. இவரது திருநாள் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. விவிலிய தேடல், காணாமற் போனவை பற்றிய ஓமைகள் பகுதி 9.
எனது அருமை அன்புள்ளங்களை, இஸ்ரேல் மக்கள் சமுதாயத்திலிருந்து காணாமல் போனவர்கள் இடையர்கள் என்ற கோணத்தில் சென்ற விவிலிய தேடலில் நம் சிந்தனைகள் அமைந்தன. மக்கள் கணக்கெடுப்பில் சேரும் தகுதி கூட இல்லாமல் மந்தையோடு மந்தையாக இடையர்கள் ஊருக்கு வெளியே தங்கள் ஆடுகளோடு தங்கியிருந்தனர். அவர்கள் மத்தியில் வானத்தூதர் ஒருவர் தோன்றி அவருக்கு வழங்கிய செய்தியை லூக்கா நற்செய்தி 2ஆம் பிரிவில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
அன்பு நெஞ்சங்களே, மெசியா என்னும் மீட்பர் மிருகங்கள் அடையும் ஒரு தொழுவத்தில் பிறந்துள்ளார் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்தால் அதை நாம் நம்புவோமா என்பது சந்தேகம்தான். மிருகங்கள் தங்கும் ஓரிடத்தில் குழந்தையொன்று பிறந்துள்ளது என்பது நம்பக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திதான். வறுமைப்பட்ட பல நாடுகளில் வயல் வெளிகளில், கட்டடம் கட்டும் இடங்களில், தொழிற்சாலைகளில், பேருந்துகளில் குழந்தைகள் பிறக்கும் செய்திகள் அவ்வப்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன. அண்மைய ஆண்டுகளில் போர் சூழல் நிறைந்த பல நாடுகளில் அகதிகள் முகாம்களில் குழந்தைகள் பிறக்கும் செய்திகளும் இன்று அதிகரித்துள்ளன. அகதிகளைப் போல ஊர் விட்டு ஊர் வந்து சேர்ந்த யோசேப்பு மரியா என்ற இளம் தம்பதியரின் குழந்தை ஒன்று தொழுவத்தில் பிறந்தது. ஏழ்மையிலும் அடிமைத்தனத்திலும் மூழ்கியிருந்த இஸ்ரேல் நாட்டில் மிருகங்கள் தங்கும் தொழுவத்தில் குழந்தையொன்று பிறந்துள்ளது என்பது கேட்பதற்கு அதிர்ச்சியை தந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாகத்தான் இருந்தது. ஆனால் அன்புள்ளங்களே, மிருகங்கள் நடுவே பிறந்த அந்த குழந்தைதான் இஸ்ரேல் மக்கள் இத்தனை நூற்றாண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த மெசியா என்பது நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. ஆனால் வானத்தூதர் சொன்ன இந்த செய்தியில் இறுதி வாக்கியம் அழுத்தம் திருத்தமாக ஒலித்தது, இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆம் அன்புள்ளங்களே, மிருகங்கள் மட்டுமே தங்குவதற்கு ஏற்ற இடம் என்று மனிதர்களால் கருதப்படும் இடத்தில் மெசியா பிறந்து கிடத்தப்பட்டுள்ளார் என்பது மட்டுமே இடையர்களுக்கு தரப்பட்ட ஒரு அடையாளம். வேறு யாருக்கும் இந்த அடையாளம் தரப்பட்டிருந்தால் அவர்கள் அதை நம்பியிருக்க மாட்டார்கள், அத்தகைய சூழலில் பிறந்த குழந்தையை தேடிச் சென்றிருக்க மாட்டார்கள். ஆனால் இடையர்கள் இந்த செய்தியை முழுமையாக நம்பினார்கள். காரணம் என்ன? ஆடுகள் மத்தியிலேயே உண்டு உறங்கி தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை கழித்தவர்கள் இந்த இடையர்கள். ஆட்டுக்கிடையில் பிறந்த அனுபவமும் அவர்களில் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். எனவே ஆடு மாடுகள் மத்தியில் தங்கள் மீட்பரான மெசியாவும் பிறந்துள்ளார் என்ற செய்தியை அவர்களால் நம்ப முடிந்தது, ஏற்றுக்கொள்ளவும் முடிந்தது. கடவுள் நம்மோடு என்ற பொருள்படும் எம்மானுவேல் என்ற அடைமொழியை இறைவன் முற்றிலும் நிறைவேற்றிவிட்டார் என்று அவர்களால் நம்ப முடிந்தது. அன்பு இதயங்களே, மிருகங்கள் தங்கிய ஒரு தொழுவத்தில் தான் பிறந்தோம் என்பதை இயேசுவும் தன் வாழ்வில் அடிக்கடி நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். தன் பெற்றோருக்கு அடுத்ததாக தன்னை கண்டவர்கள் இடையர்கள். அதேபோல் தன் பெற்றோரின் முகங்களுக்கு அடுத்ததாக தான் கண்ட முதல் மனிதர்கள் இடையர்கள் என்பதையும் இயேசு அவ்வப்போது எண்ணி மகிழ்ந்திருக்க வேண்டும். எனவே அவர் இடையர்களோடு ஆழமான ஓர் உறவை வளர்த்திருந்தார் என்பதை நாம் சந்தேகம் ஏதுமின்றி ஏற்றுக்கொள்ள முடியும். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இடையர்களை பற்றி, ஆயர்களை பற்றி இயேசு பேசியது இந்த ஆழமான உறவின் ஒரு வெளிப்பாடுதான்.
தேவ அன்பு பெரியதே, அது தாய் அன்பிலும் உயர்ந்ததே, உள்ளங்கையில் உன்னை வரைந்த அன்பு கள்ளமில்லா.
அன்பு இதயங்களே, இடையர்களில் ஒருவரை தன் முதல் உவமையின் நாயகனாக்கியது போல தன் அடுத்த உவமையின் நாயகியாக ஒரு பெண்ணை முன் நிறுத்துகின்றார் இயேசு. விவிலியத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் ஆய்வாளர்கள் சொல்லும் கருத்துக்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. அவற்றில் ஒரு சில கருத்துக்கள் இதோ. விவிலியத்தில் 188 பெண்கள் பெயருடன் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இன்னும் பலர் பெயரின்றி குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்களில் பலர் பிள்ளைப்பேறு இன்றி துன்புற்றவர்கள் அல்லது கணவரை இழந்த கைம்பெண்கள். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பெண்களுக்கு, அதிலும் குறிப்பாக பிள்ளைப்பேறு அற்றவர்கள் கைம்பெண்கள் ஆகியோருக்கு மதிப்பு கிடையாது. இருப்பினும் விவிலியத்தில் பெண்களுக்கு தகுந்த மதிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக இயேசு தன் வாழ்விலும் படிப்பினைகளிலும் பெண்களுக்கு உயர்ந்ததோர் இடம் தந்தார் என்பது மிகவும் தெளிவான ஓர் உண்மை. லூக்கா நற்செய்தியில் பெண்கள் மிக உன்னதமான வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். இத்தகையதொரு பின்னணியில் அன்புள்ளங்களே, இயேசு கூறும் இந்த இரண்டாவது உவமை இன்னும் சில தெளிவுகளை தருகின்றன. 10 திராக்மாக்கள் வைத்திருந்த ஒரு பெண்ணை இயேசு தன் இரண்டாவது உவமையில் குறிப்பிடுகின்றார். இந்த ஆரம்ப வார்த்தைகள் இரு எண்ணங்களை நம் மனதில் பதிக்கின்றன. அந்த பெண் தனியாக வாழ்ந்தவர் என்ற எண்ணம் முதலில் மனதில் எழுகின்றது. தனியாக வாழும் நிலையில் இருந்த பெண்கள் பொதுவாக கைம்பெண்களாக இருந்திருக்க வேண்டும். இது முதல் எண்ணம். அந்த பெண்ணிடம் 10 திராக்மாக்கள் இருந்தன என்று இயேசு குறிப்பிடுகின்றார். ஒரு திராக்மா என்பது அன்புள்ளங்களே, தொழிலாளியின் ஒரு நாள் கூலிக்கு சமமான தொகை. திராக்மாவை குறிப்பிட்டு இயேசு பேசுவதால் அந்த பெண் கூலி தொழில் செய்தவர் என்பதையும் இயேசு மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். இது இரண்டாவது எண்ணம். இடையர்கள் இஸ்ரேல் சமுதாயத்திலிருந்து காணாமல் போனவர்களாக இருந்தது போல கூலி தொழில் செய்யும் ஒரு கைம்பெண்ணும் இஸ்ரேல் சமுதாயத்தில் காணாமல்
போனவர்தான்.
என தர்ம அன்புள்ளங்களே, இயேசு கூறிய மூன்றாவது உவமை காணாமல் போன மகன் உவமை. இந்த உவமையில் தந்தை ஒருவர், இரு மகன்கள் என்ற மூன்று பேரை சுற்றி தன் கதையை புனைந்துள்ளார் இயேசு. அந்த குடும்பத்தில் அன்னை ஒருவர் இருந்ததாக கூறப்படவில்லை. அன்னை இருந்திருந்தால் இளைய மகன் சொத்தில் பங்கு கேட்கும் அந்த இக்கட்டான துயரமான நிகழ்வில் அவர் கட்டாயம் இடைமறித்து இளையவருக்கு புத்தி சொல்லியிருப்பார். எனவே இயேசு தன் உவமையில் குறிப்பிட்டுள்ள தந்தை மனைவியை இழந்தவர் என்ற கோணத்தில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். சொத்தில் பங்கு கேட்கும் அளவுக்கு இளைய மகன் வளர்ந்துவிட்டார் என்று இயேசு கூறுவதையும் இணைத்து நாம் சிந்தித்தால், மனைவியை இழந்து வயதில் முதிர்ந்து தளர்ந்திருந்த ஒரு தந்தையை நாம் இந்த உவமையில் சந்திக்கின்றோம். அன்பு இதயங்களே, இயேசு கூறிய இந்த மூன்று உவமைகளில் இடையர், கூலித்தொழில் செய்யும் கைம்பெண், வயதாகி தனிமையில் இருக்கும் தந்தை என்ற இந்த மூவரும் பல வழிகளில் இஸ்ரேல் சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். தங்கள் வாழ்வில் எதையோ இழந்ததைப் போல, தொலைத்து விட்டதைப் போல ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வந்த இவர்கள் மீண்டும் ஓர் இழப்பை சந்திக்கின்றனர். இந்த இழப்புகளையும் இயேசு அழகாக வரிசைப்படுத்தியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம் அன்புள்ளங்களே, ஓர் ஆடு, ஒரு திராக்மா, இளைய மகன் என்ற வரிசையில் இயேசு கூறுவது இழப்பின் தீவிரத்தை படிப்படியாக கூட்டுகின்றது. 100 ஆடுகள் மத்தியில் ஓர் ஆட்டை இழப்பது இழப்புதான். ஆனால் கூலி வேலை செய்யும் ஒரு கைம்பெண் 10 திராக்மாக்களில் 1 திராக்மாவை இழப்பது ஒரு நாள் வாழ்வுக்குரிய ஆதாரத்தை இழப்பது போன்று. அந்த இழப்பு 100 ஆடுகளில் ஒன்றை இழப்பதை விட அதிகமான துயர் தரும் இழப்பு. ஆடு, திராக்மா என்ற இந்த இரு இழப்புகளை விட தன் மகனை இழப்பது மிக அதிக துயர் தரும் ஓர் இழப்பு. இந்த இழப்புகளை எவ்விதம் அவர்கள் எதிர்கொண்டனர் என்பதையும், இந்த இழப்புகளை மீண்டும் பெறுகின்ற மகிழ்வோடு இறைவனை இயேசு எவ்வகையில் தொடர்பு படுத்துகின்றார் என்பதையும் நமது அடுத்த தேடலில் நாம் சிந்திக்க முயல்வோம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.